நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். மத்திய கிழக்கில் ஸ்திரத்தன்மையற்ற நிலை நீடித்து வரும் நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடனான சந்திப்பின் போது ஈரான் உடனான பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியிருக்கிறார். அதே சமயம் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பில் எந்த முடிவும் எட்டப்படாவிட்டால் ஈரானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க நேரிடும் என எச்சரித்திருக்கிறார். ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் சூழலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு வெள்ளை மாளிகையில் சந்தித்திருக்கின்றனர். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டலை தடுப்பது மட்டுமின்றி அதன் பேலஸ்டிக் ஏவுகணை திட்டத்தையும் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகளுக்கான ஆதரவையும் குறைக்கும் வகையிலான ஓர் ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் தரப்பு அமெரிக்க தரப்பிடம் அழுத்தம் கொடுத்திருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு முன்னதாக ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் ஈரான் அமெரிக்காவின் அதிகப்படியான கோரிக்கைகளுக்கு அடிபணியாது என்று கூறியிருந்தார். இதற்கு முன்னதாக ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான அமெரிக்கா உடனான பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேல் நாசப்படுத்த முயற்சிப்பதாக ஈரானின் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிசானி குற்றம் சாட்டியிருந்தார். ஈரானின் பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவுடன் மட்டுமே, ஈரான் இஸ்ரேலுடன் எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என ஈரான் தரப்பு குறிப்பிட்டுள்ளது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 9 பேர் கொல்லப்பட்டதுடன் 25 பேர் காயமடைந்திருக்கின்றனர். இந்த தாக்குதலுக்கு பிறகு சந்தேக நபரான 18 வயது பெண் வேன் ரூட்ஸிலர் இறந்து கிடந்த நிலையில் அவரை காவல்துறையினர் அடையாளம் கண்டிருக்கின்றனர். இவருக்கு ஏற்கனவே மனநலம் சார்ந்த சிக்கல் இருந்ததாக கூறப்படும் சூழலில் சந்தேக நபரின் தாயார் மற்றும் சகோதரர் பள்ளிக்கு அருகிலுள்ள ஒரு வீட்டில் இறந்து கிடந்ததாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது. இது 2020 ஆண்டுக்கு பின்னர் கனடாவில் நடந்த மிக கொடூரமான தாக்குதலாகும். கடந்த அக்டோபர் 2025 காசா போர் நிறுத்தம் ஏற்பட்டது முதல் இஸ்ரேல் 1600 அதிகமான முறைகள் போர் நிறுத்தத்தை மீறி உள்ளதாக காசா அரச ஊடக அலுவலகத்தின் எண்ணிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இதில் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். அக்டோபர் 10, 2025 முதல் பிப்ரவரி 10, 2026 வரையிலான காலத்தில் வான்வெளி, பீரங்கி மற்றும் நேரடி துப்பாக்கிச்சூடு என பல வகையில் இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. காசா ஊடக அலுவலக கூற்றுப்படி இஸ்ரேல் பாலஸ்தீனிய பொதுமக்கள் மீது 560 முறை துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும், மஞ்சள் கோட்டுக்கு அப்பால் உள்ள குடியிருப்பு பகுதிகளை 79 முறை தாக்கியதாகவும், காசாவில் 249 முறை குண்டுவீச்சு மற்றும் செல் தாக்குதல் நடத்தியதாகவும், 232 முறை மக்களின் சொத்துக்களை இடித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்காலத்தில் காசாவைச் சேர்ந்த 50 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் சிறைப்படுத்தியுள்ளது. அத்துடன் இஸ்ரேல் தொடர்ந்து முக்கிய மனிதாபிமான உதவிகளை தடுத்து காசா முழுவதும் வீடுகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை அளித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் தனது மகள் கிம் ஜு ஏவை தனது வாரிசாக நியமிக்க தயாராகி வருவதாக தென்கொரிய உளவு நிறுவனம் தெரிவித்துள்ளதாக தென்கொரியாவின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான யோன்ஹாப் செய்தி வெளியிட்டிருக்கிறது. 13 வயதுடையவராக நம்பப்படும் கிம் ஜாங் உன்னின் மகளான கிம் ஜு ஏ சமீபத்தில் வடகொரிய தலைவரின் சீன பயணத்தின் போது உயர்மட்ட நிகழ்வுகளில் தனது தந்தையின் அருகில் இருந்தார். இது அவரது முதல் வெளிநாட்டு பயணம் என கூறப்பட்ட நிலையில் தென்கொரிய தரப்பின் தற்போதைய தகவல் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஜப்பானில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தற்போதைய பிரதமர் சனே டகாச்சி தலைமையிலான லிபரல் ஜனநாயக கட்சி அபார வெற்றி பெற்று ஆட்சியை மீண்டும் பிடித்துள்ளது. ஜப்பான் நாடாளுமன்ற கீழவையின் 465 இடங்களுக்கு நடந்த தேர்தலில் 316 இடங்களில் ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சி வெற்றி கண்டிருக்கிறது. ஆட்சி அமைக்க 233 இடங்கள் தேவை என்ற நிலையில் லிபரல் ஜனநாயக கட்சி அபார வெற்றி பெற்றுள்ளது. அத்துடன் லிபரல் ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சியான ஜப்பான் இனோவேஷன் கட்சியும் இணைந்து நாடாளுமன்ற கீழவையில் 2/3 கூடுதலான இடங்களை பெற்றுள்ளதால் நாடாளுமன்ற மேலவையிலும் ஆளும் தரப்பு ஆதிக்கம் செலுத்தும் என எண்ணப்படுகிறது. முன்னதாக கடந்த அக்டோபர் மாதம் ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமராக பிரதமர் சனே டகாச்சி பொறுப்பேற்றிருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசினா ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட பின்னர் வங்கதேசத்தில் முதல் முறையாக நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்திருக்கிறது. இதில் வங்கதேச தேசியவாத கட்சியின் தாரிக் ரஹ்மான் மற்றும் ஜமாயத் இ இஸ்லாமிய கட்சியின் தலைவர் ஷபிகூர் ரஹ்மான் ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக அறியப்படுகின்றனர். தற்போது வெளியாகி வரும் தேர்தல் முடிவுகளில் வங்கதேச தேசியவாத கட்சியின் தாரிக் ரஹ்மான் முன்னிலை வகித்து வருவதாக தேர்தல் முடிவுகளின் முதல்கட்ட தகவல்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த தேர்தலின் போது பிரதமர் பதவிகால வரம்புகள், நிர்வாக அதிகாரம், நாடாளுமன்ற அதிகாரம் தொடர்பான அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்த வாக்கெடுப்பும் நடத்தப்பட்டது. இத்தாலியின் மிலன் மற்றும் கோர்டினா பகுதிகளில் 25வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி 22 வரை நடக்கும் இப்போட்டிகளில் 93 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 2800 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை 3வது முறையாக இத்தாலி நடத்துகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஈராக் மற்றும் ஜோர்டான் எல்லைக்கு அருகில் அமைந்திருக்கும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த அல்டனாப் ராணுவ தளத்தை சிரிய படைகள் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக சிரிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ராணுவ தளத்தை நீண்டகாலமாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அமெரிக்க படையினர் திரும்ப பெறப்பட்ட நிலையில் சிரிய ராணுவம் இத்தளத்தை கைப்பற்றியுள்ளது. கடந்த 2014 ஆண்டு சிரியாவின் உள்நாட்டு போரின் போது இந்த ராணுவ தளம் ISIS-க்கு எதிரான உலகளாவிய கூட்டணியின் நடவடிக்கைகளுக்கான முக்கிய மையமாக செயல்பட்டு வந்தது. 2017 ஆண்டு ISIS அமைப்பு வீழ்த்தப்படும் வரை சிரியா மற்றும் ஈராக்கின் பெரும் பகுதிகளை அந்த அமைப்பு கட்டுப்படுத்தி வந்தது. ISIS-க்கு எதிரான போரில் அமெரிக்க கூட்டுப்படையின் முக்கிய அங்கமாக இருந்து வந்த குர்து தலைமையிலான சிரிய ஜனநாயக படைகளை சிரிய அரசுடன் இணைப்பதற்கான ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தாகியிருந்தது. ஆனால் சிரிய ராணுவத்திற்கும் குர்து படைக்கும் அவ்வப்போது மோதல் போக்கு தொடர்ந்து வந்த நிலையில் குர்து படை ஆதிக்கம் செலுத்தும் வடகிழக்கு சிரியாவை கைப்பற்றும் சிரிய அதிபர் அல்ஷராவின் திட்டம் ராணுவத்திற்கும் குர்து படைக்கும் மேலும் மோதலை அதிகரித்தது. இதைத் தொடர்ந்து வடகிழக்கு சிரியாவின் முக்கிய நகரங்களிலிருந்து குர்து படைகள் பின்வாங்கியதால் சிரிய அரசு மற்றும் குர்து படைகளுக்கு இடையிலான உடன்பாடு முறுகல் நிலையில் சிக்குண்டுள்ளதாக கருதப்படுகிறது. குர்து படைகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பல பகுதிகள் சிரிய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருக்கும் சூழலில் ISIS-க்கு எதிரான கூட்டணியில் சிரிய அரசின் இணைவு சிரியாவில் நிலைத்தன்மையை சாத்தியமாக்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
இதுபோன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.